நம்முடைய வாழ்க்கை துன்பம் இல்லாமல் வேதனைகள் இல்லாமல் அமைய வேண்டும். இது எவ்விதம் சாத்தியம்? இறைவனை நம்புவது நமக்கு நம்முடைய தேவைகளை முழுமையாக நிறைவேற்றி தருமா போன்ற பல எண்ணங்கள் ஒரு சந்தேகத்தையும் ஏற்படுத்தக்கூடியதாக. இறைவனை நம்புவது என்பது முழுமையாக வேண்டாமே, நாமும் நம்முடைய காரியங்களை செய்து கொண்டால் நமக்கு திருப்தியாக இருக்கும், இறைவனை மட்டும் நம்புவது என்பது நமக்கு ஆகாது என்ற ஒரு எண்ணத்தை நாம் ஒவ்வொருவரும் கொண்டிருக்கின்றோம். எல்லாவற்றுக்கும் மீறிய மாபெரும் சக்தி இறைவனுடைய சக்தி என்று தெளிவாக தெரிந்த பின்னரும் இறைவன் யார் என்பதனுடைய முழுமையான அந்த ஞானங்கள் நமக்கு ஒவ்வொருவருக்கும் கிடைக்கப்பெற்றிருக்கிறது என்பதை அறிந்த போதும் இறைவனை நம்புவதை விட நம்மை நம்புவது, நம்முடைய காரியங்களை நாம் சீர்படுத்திக் கொள்வது சிறந்தது என்ற அந்த எண்ணத்தை கொண்டிருக்கின்றோம். இது இறை நம்பிக்கைக்கு ஏற்புடையதா, இறைவனுக்கே இது ஏற்புடையதா, ஏற்றுக்கொள்வானா? உங்களுடைய வேதம் பதில் சொல்ல வேண்டும். ஒவ்வொருடைய மனதின் சாட்சியமும் வேதமாக இருக்கின்றது, வேதத்தின் சாட்சியமாக இருக்கின்றது. மனம் என்பது நன்மையை விரும்பக்கூடியதாகவும் தீமையை வெறுக்கக்கூடியதாகவும் விரும்பத்தகாதாகவும் ஆக்கியிருக்கின்றான். தீமைகளை மனதில் வைத்திருக்கலாமா என்ற ஒரு கேள்வி, நன்மைகளை மட்டும்தான் வைத்திருக்க வேண்டுமா என்பது இன்னொரு கேள்வி. அதற்கான பதில் தேட வேண்டுமா? மனதில் அமைந்திருக்கிறதா? நன்மைகளையும் சுகங்களையும் அழகையும் மட்டுமே நாம் நம்முடைய மனதில் கொள்ள வேண்டும். அதற்கு புறம்பாக வேறு எதனையும் நம் மனதில் கொள்ளக்கூடாது. மனதிற்கு அது ஆகமானதல்ல. மனம் என்பது சுத்தத்தையும் அழகையும் நன்மையை மட்டுமே விரும்பக்கூடியதாக இருக்கின்றது. அது எப்பொழுது தெரியும் என்றால், நான் அசுத்தமாக ஆகும் பொழுது நான் தூய்மையாக விரும்புகின்றேன் என்பதை மனம் அறிவிக்கும். துன்பத்திற்குள்ளாகும் பொழுது துன்பம் வேண்டாமே என்று மனம் அறிவிக்கும். வேதனைகளும் நஷ்டங்களும் நம்மை தொடர்ந்து வரும் பொழுது இது வேண்டாமே என்று அறிவிக்கும். அதற்கு முன்பாக எது வேண்டும் என்ற சத்திய பிரமாணம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்றது. நன்மைகள் அவ்வளவும் வேண்டும் என்று விரும்பக்கூடிய அந்த சத்திய பிரமாணம், நாம் அதனை நம்முடைய எண்ணமாக கொண்டு அதுதான் வாழ்க்கையினுடைய முக்கியமான தேவை என்பதையும் மறந்துவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கும் நிலையில் இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு, நீங்கள் எதனை புறக்கணித்தவர்களாக அலட்சியப்படுத்தியவர்களாக வாழ்ந்து வந்தீர்களோ அது உங்களுடைய தேவை என்பதை அறிவிக்கும் விதமாக சின்ன சின்ன கஷ்டங்களாக உங்களுக்கு வர ஆரம்பிக்கிறது. இறை வழியில் எவ்விதம் என்னுடைய வாழ்க்கை வழிநடத்தப்படுகிறது என்பதை நான் கவனிக்கின்றேன். ஒவ்வொருவரும் கவனித்தாக வேண்டும். உள்ளத்தில் நன்மைகள் வேண்டுமா, உள்ளத்தில் தீமைகள் வேண்டுமா, கஷ்டங்கள் வேண்டுமா, சுகங்கள் வேண்டுமா, உள்ளத்தில் எது வேண்டும்? அழகானதும் நன்மையானதும் தவிர வேறு எதுவும் வேண்டாம். சுகமானதும் தூய்மையானதும் தவிர வேறு எதுவும் வேண்டாம். நியாயம் வேண்டும், நியாயமான வாழ்க்கை, மதிப்பும் மரியாதையும் கண்ணியமும் பொருந்திய வாழ்க்கை வேண்டும். எவ்வளவு இது தனித்தனி நபருக்கு வெவ்வேறு விதமாக வித்தியாசப்படுமா? எல்லோருக்கும் ஒன்றுதானா? அவ்வளவு பேருக்கும் இது தேவைதானே? அல்லது உங்களுக்கு மட்டும்தான் இவ்வளவும் தேவையா? கண்ணியமான வாழ்க்கை வேண்டும், அமைதியான வாழ்க்கை வேண்டும், சுகமான வாழ்க்கை வேண்டும், ஆரோக்கியமான வாழ்க்கை வேண்டும், தூய்மையான எண்ணம் வேண்டும், மனம் சங்கடப்படும்படி எதுவும் இருக்கக்கூடாது, மனதிற்கு நிறைவாக இருக்க வேண்டும், நாளைய வாழ்க்கையை பற்றி கவலை நீக்கப்பட்டிருக்க வேண்டும், நேற்றைய வாழ்க்கையில் இறந்தவைகள் பற்றி துக்கங்கள் நீக்கப்பட்டிருக்க வேண்டும், துயரங்கள் நெருங்கக்கூடாது, இவையெல்லாம் மனம் சம்பந்தமாக நாம் வைத்திருக்க வேண்டிய அத்தியாவசியமான, இது மட்டும்தான் என்னுடைய தேவை என்ற அளவுக்கு உங்களுடைய சாத்தியத்தில் பதிவாகி இருக்கின்றதா இல்லையா? ஒவ்வொருடைய மனதிலும் இந்த சாட்சியம் பதிவாக இருக்கிறதா இல்லையா? அவ்வாறு இருக்கும் பொழுது முதலாவதாக நான் செய்யக்கூடிய தவறு என்ன? எங்கிருந்து எனக்கு வேதனைகள் ஆரம்பமாகின்றன? சுகமான சூழ்நிலையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு துயரமான சம்பவம் எனக்கு நிகழ்வதற்கு காரணம் என்ன? மன கஷ்டம் வருவதற்கு காரணம் என்ன? மன அலைக்கெடுப்பிற்கு என்ன காரணம்? கவலைக்கும் பயத்திற்கும் என்ன காரணம்? ஏதோ ஒன்று எனக்காக நிகழ இருக்கிறது, அதனை தடுத்துக்கொள்ள வழியில்லை. இன்னமும் அது எப்படிப்பட்டது என்பதை நான் உணரக்குள் தகுதி இல்லாதனாக இருக்கின்றேன். எந்த வகையில் அது எனக்கு அமையும் என்பதையும் நான் கவனிப்பனாக இல்லை, அதை அறிவனாக இல்லை. ஆனாலும் ஒரு கவலை நாளை வாழ்க்கை பற்றி என்னை அறியாமலேயே இனம் புரியாமல் இருந்து கொண்டிருக்கின்றது. இது இறைவனுடைய பேராற்றல் மிக்க அந்த மாபெரும் சக்தி உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் போகக்கூடிய பாதை தவறாக இருக்கும். உங்களுடைய பாதையில் மனித சமுதாயம்தான். நீங்கள் உங்களுடைய போக்குவரத்துகளையும் பயணிக்கக்கூடியதும் உங்களுடைய காரியங்களும் மனித சமுதாயத்தில் தான் இருக்கின்றன. ஒருவரை ஒருவர் அடிக்கடி முன்னோக்கக்கூடியவர்களாகவும் ஒருவர் மற்றவரை நாடி வருபவர்களாகவும் உங்களுடைய ஒரு வாழ்க்கை பயணமாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொருடைய மனதிலும் சுகம் வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்கின்றது. நான் செய்யக்கூடிய முதல் தவறு மற்றவர்களை பற்றி பொறாமைப்படுவதும், அவன் நன்றாக இருக்கின்றானே என்று ஏங்குவதும், அவன் மீது என்னுடைய கண் தீட்டை நான் அமைப்பதும் என்னுடைய முதல் தவறு. பொறாமை என்ற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கும் வரையில் எல்லோர் மனதிலும் சாட்சியமாக இருக்கக்கூடிய இவ்வளவு மனதின் அடிப்படையிலான சுகங்களுக்கும் நான் வேறுபடுகின்றேன். நான் மட்டும் சுகமாக வாழ்ந்தால் போதும், மற்றவர்களுக்கு அந்த சுகம் இருக்கும் பொழுது நான் பொறாமைப்படுகின்றேன். பொறாமை இருக்குதோ இல்லையோ ஒவ்வொரு மூச்சிலும் அந்த சத்திய பிரமாணத்திற்கு விரோதமாக நான் இருக்கின்றேன். என்னுடைய தேவையை நான் ஏற்றுக்கொண்டேன். மனதினுடைய அடிப்படை எப்படி இருக்க வேண்டும் என்று முன்பு கூறிய அவ்வளவு அழகான மனதுக்கு பொருத்தமான விஷயங்கள் அவ்வளவும் என்னுடைய தேவை மட்டுமல்ல, மனித சமுதாயத்தின் தேவை, மனித சமுதாயத்தின் அங்கத்தினராக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தேவையும். அடுத்தவருடைய மனதிற்குள் நான் நுழையக்கூடாது. அடுத்தவருடைய மனதின் சந்தோஷத்தை நான் வெறுக்கக்கூடாது. அதை எனக்கு காண பொறுக்கவில்லை என்ற அளவுக்கு பொறாமை குணம் மிஞ்சக்கூடாது. இந்த குணம் இன்று நீங்கிவிட்டால் பெரும் கேடு நம்மை விட்டு நீங்கிவிட்டது. என்ன சுகம் உங்களுக்கு வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அந்த சுகம் பிறருக்கு கிடைக்கும் பொழுது, அதை பற்றி நீங்கள் பொறாமைப்படும் பொழுதும், அது எப்படி கிடைக்கலாம் என்று ஆதங்கப்படுவதும் ஏங்குவதும், அவர்கள் மீது கண் தீட்டை நான் பிரயோகிப்பதும் பெரும் குற்றங்களாக இருக்கின்றன. இப்பொழுதும் கூட நம்மை பற்றிய தேவையை தவித்துக் கொண்டு அடுத்தவர்களிடம் என்னென்ன இருக்கின்றது என்ற தேவையைத்தான் நாம் கொண்டிருக்கின்றோம். அவர்கள் இப்படி வாழ்கின்றார்கள், இவர்கள் இப்படி வாழ்கின்றார்கள் என்ற அந்த எண்ணத்தை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். என்னை பற்றி என்னுடைய உறவினர்கள் தவறாக பேசுவதும், என்னுடைய உறவினர்களை பற்றி நான் தவறான அபிப்பிராயங்களும் எண்ணங்களும் கொண்டிருப்பதும் இறைவனுக்கு பொருத்தமில்லாத ஒரு மனித இனமாக நாம் ஆகிவிட்டோம் என்பதை தவிர நீங்கள் கணிக்கக்கூடியது இல்லை. அதனால் உங்களுக்குள் துன்ப நிலைகள் மாறி மாறி வரக்கூடியதாக இருக்கின்றன. மற்றவர்களுடைய மனதில் என்ன தேவை என்பதை, உங்களுடைய மனதில் என்ன தேவை என்று நீங்கள் அறிகின்றீர்களோ அவ்வளவும் அவர்களுடைய தேவையாக இருக்கிறது என்ற சாட்சியம் நடைபெற்றிருக்கும் பொழுது, மற்றவர்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கும் பொழுது அது இறைவன் அவர்களுடைய சாட்சியத்திற்கு ஏற்றுக்கொண்டதற்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அருள். இறைவன் கூறுகின்றான், யாருக்கு அவன் அருளை நாடுகின்றானோ அந்த அருளை தடுத்துடுபவர் எவரும் இல்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அத்தியாயம் 10:107 வசனம். இறைவன் ஒருவருக்கு தன் அருளிலிருந்து நாட ஆரம்பித்து விட்டால் அவனுடைய அருளை தடுப்பவர் எவரும் இல்லை, தடுக்கவே முடியாது. உங்கள் கண் முன்பாகவே உங்களுடைய பொறாமைக்கு அவர்கள் பலியாக மாட்டார்கள், மாறாக அவர்கள் வளர்ந்து கொண்டுள்ளார்கள். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வளர்ந்து போகும்போது பொறாமை போயிடும், கைக்கு மீறி போச்சு, ஆனால் நன்மைகள் பெருக ஆரம்பிக்கும் பொழுது அந்த தருணத்தில் பொறாமை நிச்சயமாக வரும். அதற்கும் மேலாக போகும் பொழுது அது மாறிவிடும். தானாக மாறுவதற்கு முன்பாக நாம் தெரிஞ்சுள்ள வேண்டும் இந்த பொறாமை தவறு. உள்ளட்சம் கொள்ள வேண்டும். எதை கொண்டு பொறாமைப்படுகின்றோமோ அந்த ஒரு நன்மை அவருக்கு கிடைக்கக்கூடாது என்பதற்காக உங்களிடம் இருக்கக்கூடிய சில நன்மைகள் உங்களை விட்டு நீங்க ஆரம்பிக்கும். இறைவனுடைய சாட்சியம், எதனை நாம் பிறருக்கு நன்மையானதாக இருப்பதை பொறாமை கொள்கின்றோமோ விரும்ப மாட்டோமோ அவருக்கு நிகழ்வதை, அது உங்களுக்கு அந்த நிகழ்வு ஏற்படக்கூடியதாக இருக்கின்றது. இது இறைவனுடைய சத்திய பிரமாணம். யாருக்கு நாம் நன்மையை நாடுகின்றோமோ அந்த நன்மை உங்களுக்கும் அதில் ஒரு பங்கு இருக்கின்றது. நீங்கள் ஒருவருக்கு ஒரு நன்மையை நாடும் பொழுது அந்த நாட்டத்தில் உங்களுக்கும் பங்கிருக்கின்றது. நீங்கள் ஒருவருக்கு தீமையை நாடும் போது அந்த தீமையிலும் உங்களுக்கு பங்கிருக்கின்றது. எனக்கான கஷ்டங்கள் நான் என்று அனுபவித்துக் கொண்டிருப்பது பிறருக்கு இறைவன் ஒரு அழகான வாழ்க்கையை கொடுத்திருக்கும் பொழுது அதற்கு நான் பொறாமைப்படுகின்றேன் உள்ளத்தில், அது கிடைக்கக்கூடாது. இல்லாவிட்டால் சந்தோஷமாக இருக்கும். அவர்கள் நல்ல நிலையை வந்து கொண்டிருக்கும் போது என்னால் தாங்க முடியவில்லை. இந்த குணம் ஒவ்வொருவருக்கும் அடிப்படையாக இருக்கின்றது. அந்த குணத்தின் காரணமாக என்னை தீமைகள் வந்து அடைகின்றன. என் சந்தோஷத்திற்கும் என் மனதினுடைய அடகுக்கும் ஒரு கேடு ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அது எனக்கு உள்ளும் எனக்கு வெளியுறுப்புகளிலும் என்ற சூழ்நிலைகளிலும் எனக்கு எதிரான மாற்றங்களாக, பிடிக்காத மாற்றங்களாக நிகழ்கின்றன. உங்களுடைய எண்ணத்தின் பக்கம் நீங்கள் திரும்புங்கள். நோய்கள் உங்களை வந்து அடைகின்றதா? நீங்கள் சம்பாதிக்கின்றீர்களா நோய்களை? நோய்கள் என்னை வந்து அடைகின்றன. அதை தடுக்க முயற்சி செய்த போதும் அது என்னை வந்து அடைகின்றது. நோய்கள் வேண்டாம் என்று விரும்பும் பொழுதும் என்னை வந்து அடைகின்றன. என் வருமானம் பெருக வேண்டும் என்று நான் நினைக்கும் பொழுது, அதனில் முயற்சி செய்யும் பொழுதெல்லாம் எனக்கு நஷ்டங்களும் வந்தடைகின்றன. இறைவனுடைய ஒரு தீர்வு, அவனுடைய ஒரு நீதி நம் மீது நிலைக்கின்றது. எனக்கு நஷ்டங்களும் கஷ்டங்களும் வரும் பொழுது அவனுடைய நீதி நிலைக்கின்றது, அவனுடைய தீர்ப்பு நிறைவேறுகிறது. எனக்காக என்னுடைய தீர்வு என்னவென்றால், எந்த அளவுக்கு என் மனமானது சுகத்தை விரும்ப மற்றவர்களுக்கு அந்த சுகம் கிடைக்கும் பொழுது பொறாமை கொள்கின்றோமோ அதனுடைய தீமை, பொறாமை தீ, அந்த தீமை என்னை வந்து அடைகின்றது. நீங்கள் விரும்பினாலும் விரும்பவிட்டாலும் எதனை மனிதர்களுக்கு நன்மையாக கிடைக்கக்கூடியதை வெறுத்தீர்களோ அதனை நீங்கள் கொஞ்சம் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக. எந்த திசையிலிருந்து வருகின்றது, எந்த ரூபத்தில் வருகிறது என்பது தெரியாது, ஆனால் வந்தடையும். உங்களிடம் இருக்கக்கூடிய நோய்கள் அவ்வளவுமே என்ன காரணம் என்று தெரியாது, அந்த திசை தெரியாது, ஆனால் அனுபவிக்க வேண்டும். அந்த அனுபவங்கள் வேதனைகளாக இருக்கும். சுகமான அனுபவங்களில் வாழ்வதை விட்டுவிட்டு வேதனைகளில் வாழக்கூடிய அந்த அனுபவங்களில் அனுபவிக்கிறோமே, அந்த அனுபவம் நமக்கு கூடாது. கெட்ட அனுபவங்கள் கூடாது, அழகான அனுபவங்களில் வாழ வேண்டும். இப்பொழுது உங்களுடைய மனதை நீங்கள் தூய்மையாக்க வேண்டும். இறைவனுக்கும் நமக்கும் இடையே வாக்குறுதி, நன்மையை நான் உங்களுக்கு தருகிறேன், நீங்கள் அந்த நன்மையை விரும்புங்கள். நீங்கள் என்பது சமுதாயமாக இருக்கின்றீர்கள். ஒவ்வொருவருக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய நன்மைகள் மற்றவர்களுக்கும் வேண்டும் என்று வலுக்கட்டாயமாக இன்று விரும்ப ஆரம்பியுங்கள். ஏனென்றால் உள்ளுக்குள் புகுந்துவிட்டது பொறாமை என்ற அந்த குணம், கெட்ட குணம். இறைவனுடைய அருளை நிராகரிக்கக்கூடிய அந்த குணம், சுகமான வாழ்க்கை வேண்டும் என்று இறைவனுடைய அருளாக உங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கும் பொழுது பிறருக்கு சுகம் கிடைப்பதைக் கண்டு பொறாமைப்படக்கூடிய அந்த ஒரு கெட்ட தன்மை நமக்குள் மிஞ்சி இருக்கிறது. எனவே ஒவ்வொருவரையும் பார்க்கும் பொழுது நன்றாக இருக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை நீங்கள் இப்பொழுது கொள்ள வேண்டும். அவர்கள் நன்றாக இருக்க வேண்டுமே என்ற அந்த இயக்கத்தை கொள்ளுங்கள். ஒருவருக்கு நீங்கள் நன்மை செய்யும் போது அதனுடைய பாகம் உங்களுக்கும் உண்டு என்பதை இன்று தெளிவாகவும் தீர்மானமாகவும் எந்த சந்தேகத்திற்கும் இடமில்லாமல் நம்பிக்கை கொள்ளுங்கள். உங்களுடைய இறைவன் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கின்றான். அத்தியாயம் 4:85 வசனம், நீங்கள் ஒருவருக்கு நன்மையை விரும்பினால் அதில் உங்களுக்கு பங்கு உண்டு, நீங்கள் ஒருவருக்கு தீமையை விரும்பினால் அதிலிருந்தும் உங்களுக்கு பங்கு உண்டு. நன்மையையும் தீமையையும் சம்பாதிப்பது என்னுடைய எண்ணத்தின் காரணமாக பிறர் மீது நான் என்ன எண்ணம் கொண்டிருக்கின்றேனோ அது இறைவனுடைய எண்ணத்திற்கு விருப்பமாக இருக்குமா அல்லது இறைவனுடைய எண்ணத்திற்கு துரோகமாக இருக்குமா? இறைவன் அன்புமிக்கவன், இறைவன் உங்களுக்கு நன்மைகளை அளிப்பவன் என்பது உண்மையானார். நீங்கள் அவர்களுக்கு தீமையை விரும்பும் பொழுது பொருத்தமானதல்ல. நான் இறைவனுக்கு விரோதமாக மாறுகின்றேன். இறைவனுடைய ஒரு வாக்குறுதிக்கு அவன் உண்மையாக இருக்கும் பொழுது, அந்த வாக்குறுதியை ஒரு மனிதருக்கு நிறைவேற்றி கொண்டிருக்கும் பொழுது நான் பொறாமைப்படுகின்றேனே, இதுதான் என்னுடைய பின்னடைவுக்கு காரணம். இறைவனுக்கும் எனக்கும் இருக்கிற தொடர்பு நீங்கிவிடும். இந்த வகையில் நாம் செயல்படக்கூடாது. உங்களுடைய எண்ணத்தை நீங்கள் மாற்றுவது லேசான வாழ்க்கைக்கான, உயர்வான வாழ்க்கைக்கான, எந்த நஷ்டத்திற்கும் கஷ்டத்திற்கும் உள்ளாகாத மாபெரும் அந்த வாழ்க்கைக்கு நீங்கள் செல்லக்கூடிய ஒரு அழகான பாதை என்று உங்களுடைய மனதிலிருந்து அமைகிறது. உங்களுடைய இறைவனிடமிருந்து இந்த நற்செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக வருகிறதா அல்லது எடுத்து எடுப்பிலேயே உங்களுக்கு நன்மைகளாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றதா? இப்பொழுதும் சரி, நீங்கள் நன்மைகளை விரும்பிக் கொண்டிருக்கின்றீர்கள். காரணம், நான் விரும்பிய நன்மைகள் இன்னும் எனக்கு கிடைக்கப்படவில்லை, வேண்டும் என்று விரும்புகின்றேன். முன்பாக உங்களுக்கு மனதிற்கு அறிவிக்கப்படுகின்றது இறைவனிடமிருந்து நற்செய்தியாக. அந்த நற்செய்தியை நீங்கள் கவனிக்கும் பொழுது இது மனிதர்கள் நிறைவேற்றிக் கொள்ளக்கூடியதாக இல்லை. என் மனதிற்கு என்றென்றைக்கும் எந்த நெருக்கடியும் இல்லாமல், எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல், மிகவும் அழகான சுகமான அந்த ஆரோக்கியமான எண்ணங்களுடன் வாழ வேண்டும் என்று உங்களுடைய மனம் இருக்கின்றது. ஒரு நொடி பொழுது கூட சங்கடம் தீண்டக்கூடாது என் மனதில். இன்னும் சுகத்திற்கு மேல் சுகத்திற்கு கொடுக்கூடிய அந்த அனுபவங்களில் வாழ வேண்டும் என்று இருக்கிறது. இவையெல்லாம் என்ன ஏது என்று பொருள் வடிவில் அடையாளம் காண முடியுமா? பொருள் வடிவமாக இவற்றையெல்லாம் என்ன ஏது என்று அடையாளம் காண முடியுமா? சுகம் என்பதற்கான பொருள் வடிவம் என்ன? மெத்தை தலை என்ன? பங்களா, காரு, வீடு, அலங்கார பொருட்கள் வைத்திருக்கின்றோம் சுகமாக. இன்னும் சுகமாக வாழ வேண்டும் என்றால் மருந்து மாத்திரை எல்லாம் வைத்துக் கொண்டு இவை எல்லாம் சுகத்தை கொடுக்கும் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். இந்த வகையில் வாழக்கூடிய வாழ்க்கை பொருளாக மாற்றிருக்கின்றோம். அந்த பொருள் மருந்துகளும் மாத்திரைகளும் உங்களுடைய உலகத்தினுடைய சுகப்பொருள் அவ்வளவும் வைத்துக் கொண்டு நீங்கள் வாழ்கின்றீர்கள். இப்பொழுது இறைவனுடைய சாட்சியம் உங்களுக்குள், உயிரோட்டம் உள்ள ஒன்று உங்களுக்கு உபயோகமாகுமா, உயிரோட்டம் இல்லாத ஜடங்களும் செத்த பிணங்களும் உங்களுக்கு ஆகுமா? நீங்கள் படைத்திருக்கக்கூடிய வைத்திருக்கக்கூடிய உலகத்தின் சுகப்பொருட்களில் ஏதாவது ஒன்றுக்கு உயிருண்டா? உயிரோட்டம் கிடையாது. ஒவ்வொன்றுக்கும் உயிரோட்டம் வேண்டும். உடலுக்கும் உயிரோட்டம் வேண்டும், மனதுக்கும் உயிரோட்டம் வேண்டும். மனதின் உயிரோட்டம் ஒவ்வொரு விஷயத்தையும் கிரகிக்கக்கூடிய சக்தி வேண்டும். தெளிவை கொண்டிருக்கக்கூடிய அந்த உள்ளமாக இருக்க வேண்டும். குழப்பத்தை கொண்டு நெருக்கடிக்குள்ளாகி பெரும் கஷ்டத்திற்கும் அவதிக்கும் உள்ளாகக்கூடிய அப்படிப்பட்ட உயிரோட்டம் குன்றிவிட்ட மனம் கூடாது. மனதிற்கும் உயிரோட்டம் வேண்டும். அந்த உயிரோட்டம் இறைவனுடைய சக்தியை கொண்டு நிகழ்மே தவிர உங்களுடைய படிப்பறிவை கொண்டு, உங்களுடைய உலகறிவை கொண்டு ஒரு கால் நிகழ்ச்சி கொள்ள முடியாது. ஏனென்றால் உங்களுடைய படிப்பறிவும் உலகளவும் செத்த பிணங்களுடைய எந்த உயிரோட்டமும் இல்லாத அவிதமான கல்வியாக நாம் கற்பிக்கப்பட்டு கற்றுக்கொண்டு இருக்கின்றோம். இறைவனிடமிருந்துள்ள ஒரு நற்செய்தி உங்களுக்கு நம்பிக்கையை நீங்கள் அதன் மீது அமைப்பீர்களானால் அங்கு உயிரோட்டம் ஆரம்பமாகின்றது. நான் நாளைய வாழ்க்கையை ஒரு நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய அறிவை கொண்டு நான் வாழவில்லை. என்னுடைய அறிவை கொண்டு போதும் போதும் என்ற வாழ்க்கை என்றிருக்கின்றது. நாளைய வாழ்க்கை எனக்கு வேண்டும், நல்லபடியாக அமைய வேண்டுமே என்று எந்த முயற்சியும் மேற்கொள்ளாமல் அந்த எண்ணத்தை உங்களுடைய உள்ளத்தில் வைத்திருக்கின்றீர்கள். ஒவ்வொருடைய மனதிலும் சுகமான ஒரு நாளைய வாழ்க்கை பற்றி விருப்பம் இருக்கின்றது. அது உங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றது. உங்களுடைய நன்மைகளை உங்களுக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கின்றன. நோய் எப்படி வரும் என்று தெரியாது. அதை போன்று உள்ளத்திலிருந்த சுகம் எப்படி உடலில் வியாபிக்கின்றது. இப்பொழுது சுகமும் இருக்கின்றது, நோயும் இருக்கின்றது. எந்த நோயும் இல்லாமலும் இப்பொழுது ஓரளவுக்கு சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற அதுவும் அந்த ஒரு சூழ்நிலையும் இருக்கின்றது. நோய் எங்கிருந்து வருகிறது என்று நீங்கள் கேட்கின்றீர்களே, சுகம் எங்கிருந்து வந்திருக்கிறது என்ற அந்த கேள்வியை கேட்டீர்களா? இந்த இரண்டுக்கும் பதிவு சேர்ந்தால் அல்லவா நான் சுகத்தையும் சம்பாதிப்பேன், நோயிலிருந்தும் நான் விடுதலை பெற்றுக் கொள்வேன் என்று உங்களால் நீங்கள் கணிக்க முடியும். அவ்விதமாக இல்லாமல் நோய் வரும்போது மட்டும் இது எங்கிருந்து வந்தது என்று கேட்கின்றீர்களே, அதே போன்றுதானே சுகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் போது எங்கிருந்து வந்தது என்று கேட்டிருக்க வேண்டும். இப்பொழுது அறிய வேண்டும், சுகம் என்பது உங்களுடைய மனதில் நீங்கள் இன்று கொண்டிருக்கக்கூடிய இறைவனுடைய சாட்சியத்தை கொண்டு, அவனுடைய வாக்குகளை கொண்டு நீங்கள் இந்த ஒரு வாழ்க்கையை அமையப்பெற வேண்டும் என்று நம்பிக்கை கொள்ளுங்கள். அந்த நம்பிக்கை உங்களுக்கு வானங்கள் முதலாக பூமி வரையிலும் இருக்கக்கூடிய அவ்வளவு மாற்றங்களையும் கொண்டு அந்த நன்மையை கொண்டு வந்து சேர்க்கும். ஒரு மலைப்பிரதேசத்துக்கு போனா அங்க இருக்கிற சுகமான காற்று அவ்வளவு நெஞ்சத்தை விரிவாக்குகின்றது. பூமிக்கு வரும்பொழுது இங்க இருக்கக்கூடிய அந்த அசுத்தமான காற்று நெஞ்சத்தை நெருக்குகிறது. காற்றில் சக்தி இருக்கின்றது, அந்த காற்றில் உயிரோட்டம் இருக்கின்றது, அந்த உயிரோட்டத்தை கிரகிக்கக்கூடிய மனநிலை எனக்கு வேண்டும். என் மனம் சங்கலத்தில் குறுகி கிடக்கும் பொழுது இவ்வளவு பரந்த காற்றில் இருந்துள்ள உயிர் சக்தியானது நான் விரயமாக்குகின்றேன், உள்ளத்தில் கிரகிக்க முடியாமல் போகின்றது. மனம் சுகமாக இருந்தால் உங்களுடைய மூச்சு சுகமாக இருக்குமா? மனம் நெருக்கடிக்குள்ளாக இருக்கும் பொழுது என் உடலும் குன்றி என்னுடைய நுழைவுகளும் கொண்டக்கூடிய அளவுக்கு நான் குறுகலாக நெருக்கடிக்குள்ளாகிக் கொண்டு என்னுடைய முதுகம் என்னுடைய தோள்பட்டைகளும் என்னுடைய நெஞ்சங்களை நெருக்கிக் கொண்டிருக்குமா? காற்று உள்ளிருக்க முடியாதபடி சோர்ந்து போய் குனி குறுகி போய் நிமிந்து கூட உட்காரத்துக்கு தெம்பில்லாம வாழ்க்கையை வெறுத்து போய் இப்படி உட்கார்ந்து இருக்கும் போது நுரையீரல்கள் இயங்குமா இயங்காதா? ஒழுங்கான முறைப்படி அதை நிமிந்து உட்காரும் பொழுது நுரையீரல்கள் நன்றாக விரைந்து சுருங்கி காற்றில் உள்ள உயிரோட்டத்தை இறைக்கக்கூடிய அளவுக்கு இருக்குமா என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். என்னுடைய மனநிலை சுகமாக இருக்கும் பொழுது உயிரோட்டத்தை இறைக்கக்கூடிய அந்த சக்தி இருக்கு. சுகமாக இருக்க வேண்டும், உயிர் வேண்டும் என்றால் மனதிற்கு உயிரோட்டம் வேண்டும் என்றால் மனதிலிருந்துதான் உங்களுடைய வாழ்க்கை ஆரம்பமாகின்றது, மனதிலிருந்துதான் உங்களுடைய தேர்தல் ஆரம்பமாகின்றது, மனதிலிருந்துதான் உங்களுடைய பயணம் ஒருவரை நாடி செல்லக்கூடிய பயணம் உருவாகிறது. இங்கு வருவதற்கு முன்பாகவும் மனம் இங்கு வர வேண்டும் என்று அதனுடைய பிரயத்தனத்தில் இருக்கின்றது, அதனுடைய முடிவை கொண்டிருக்கின்றது. அந்த முடிவு உங்களுடைய உடலை சுமந்து கொண்டு வருகின்றது. மனதிற்கு அவ்வளவு பெரும் சக்தி இருக்கின்றது உங்களுடைய உடலை இயக்குவதற்கும் உங்களுடைய வாழ்நாள் முழுமைக்கும் உங்களை சுகமாக வைத்திருப்பதற்கும். இறைவனுடைய வாக்குறுதியில் நீங்கள் எந்த ஒன்றையும் தவறவிடக்கூடாது. சுகமான செய்திகள் அவ்வளவும் இறைவனிடமிருந்து உங்களுடைய மனதில் ஒவ்வொரு மூச்சிலும் காற்றின் மூலமாக அவனுடைய நற்செய்தி எச்சரிக்கை இரண்டும் இறங்கிக் கொண்டிருக்கின்றது. ஒரு மூச்சில் அவனுடைய நற்செய்தி உயிரோட்டமாக கலந்திருக்கின்றது, அந்த செய்தி தான் உயிரோட்டம். என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு நற்செய்தியானது என்னுடைய உயிர் மூச்சில் உள்மூச்சு வாங்கும் பொழுது உருவாகின்றது உணர்வாக, அந்த செய்தி உணர்வாக மாறுகிறது. இறைவன் எங்கிருக்கின்றான், எப்படி உங்களோடு தொடர்பு கொண்டிருக்கின்றான் என்பதை நீங்கள் சிந்தித்து அறிந்து தெளிவுபட வேண்டும். மசூதிகளிலோ சர்ச்சுகளிலோ கோயில்களிலோ மனிதர்கள் கட்டிய கட்டடங்களிலோ மனிதர்களுடைய உபச்சாரங்களிலோ நிச்சயமாக அதனை காண முடியாது. நீங்கள் தெளிவாக சிந்தித்து உணர்ந்தால் தவிர, உணர்வு என்பது நெஞ்சம் சம்பந்தப்பட்டது. இறைவனை பற்றிய உணர்வு உங்களுடைய நெஞ்சங்களில் இருக்கின்றது. அப்படியானால் அங்கு இருக்கக்கூடிய வாக்குகள் தெய்வ வாக்குகள், வேத வாக்குகள். வேதம் என்பது இங்கு அமைகின்றது அவனுடைய வாக்காக. இறைவனிடமிருந்து ஒரு வாக்கு வந்தால் அது வேத வாக்கு தானே? வேத வாக்கு தானே? எந்த விதமான தீமையும் தீண்டாத அந்த வாக்கு உங்களுடைய நெஞ்சத்தில் சுகமான உணர்வுகளாக ஒவ்வொரு மூச்சிலும் உயிரோட்டம் உள்ளதாக அமைந்து கொண்டிருக்கின்றது. இந்த உயிர் நீங்கள் காற்று என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள், காற்றில் உள்ள ஆக்சிஜன் என்று நீங்கள் கற்பிக்கப்பட்டிருக்கின்றீர்கள். கெட்ட மனித மருத்துவ அறிவு, வடிகட்டுக்குரிய மிருக அறிவு மருத்துவ அறிவு கூறுகின்றது ஆக்சிஜன் உள்ள இருக்குது, அதனால நீங்க வாழ்க்கை அது உயிர். ஆக்சிஜன் எரிச்சல், இயற்கை காற்றில் 1000 மூலக்கூறுகள் இருக்கின்றன, அதில் ஒன்று ஆக்சிஜன். அதை வைத்துக் கொண்டு சுவாசித்து பாருங்கள், ஒரே நாளில் உங்களுடைய மூளை கருகிவிடும். ஆக்சிஜன் ஆக்சிஜன் என்று கூறிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த மருத்துவ அறிவு வெற்றிமிழக வேண்டும். ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், உங்களுடைய உயிரானது ஆக்சிஜனில் இல்லை, உங்களுடைய உயிரானது இறைவனுடைய நற்செய்தியை நீங்கள் நம்பிக்கை கொள்ளும் பொழுது உயிரோட்டம் பிறக்கின்றது. இப்ப ஆக்சிஜன் போயிட்டு தான் இருக்குது. ஒரு கெட்ட செய்தி வருது, மனசு தாங்கல, ஒரே சமயம் ஒரு செகண்ட்ல வந்து எனக்கு இருதயம் நின்று போவது, நான் மரணித்து கீழே விழறேன்னு ஆஸ்தின் இருக்கதான் செஞ்சது. என்னாச்சு? நெஞ்சம் நின்று விடுகிறது. நம்பிக்கையில் நெஞ்சம் இயங்க ஆரம்பிக்கின்றது. நம்பிக்கை எந்த அளவுக்கு குறைகின்றதோ அந்த அளவுக்கு நெஞ்சம் நெருக்கடிக்குள்ளாகின்றது. நெஞ்சத்தை கவனியுங்கள். நிறைவான நெஞ்சத்தை உடையவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். உங்களுடைய மார்பகங்கள் அழகாக இருக்க வேண்டும். நெஞ்சம் விரிவாகவும் விசாலமாகவும் நெருக்கடிக்குள்ளாகாமலும் பிறரை பற்றி பொறாமைப்படாமலும் தன்னுடைய நன்மைக்காக இன்னும் அதிகமாக விரும்பக்கூடியவர்களாகவும் உங்களுடைய வாழ்க்கை அமைய வேண்டும். அதற்கு பெயர் மார்பகம். அகம் கொண்டிருக்கிறது. மார்பு என்பதில் அகம் என்ற ஒன்று இருக்கின்றது. அந்த அகத்துக்குத்தான் மதிப்பு. மார்பகத்தில் உங்களுடைய உயிரோட்டம் இகழ்ந்து கொண்டிருக்கின்றது. நெஞ்சத்தில் நிறைவான நெஞ்சத்துடையவர்களாக இருங்கள். சக மனிதர்களை பற்றி நீங்கள் முடிந்தால் நடனம் கொள்ளுங்கள், அப்படி இல்லை என்றால் அவர்களை மறந்து விடுங்கள். கேடு கேடு கேடுக்கு மேல் கேடு. மற்ற மனிதர்களை உள்ளத்தில் வைத்துக் கொண்டு கருவி கொண்டிருப்பது. பாவம் மன்னிப்பு தேட வேண்டும். என்னுடைய பாவங்கள் இங்கு உருவாகின்றன. நான் பிறருக்கு செய்யக்கூடிய அநீதி, ஒருவருடைய நெஞ்சத்தில் இருக்கக்கூடிய சுகமான உணர்வை எனக்கு காண பொறுக்கவில்லை என்றால் இறைவன் அவர்களுக்கு அளிக்கக்கூடிய ஒரு அருளை நீங்கள் நிராகரிக்கின்றீர்கள். இறைவன் ஒருவருக்கு உதவி செய்வதை தன்னுடைய வாக்குறுதிக்கு மாறாமல் அவர்களுடைய சூழ்நிலைக்காக வேண்டி அவர்களுக்கு நன்மை செய்து கொண்டிருப்பதையும், அதே இறைவன் உங்களுக்கும் அதே நன்மையை கொடுத்திருக்கின்றான், ஆனால் நீங்கள் மற்ற மனிதர்களை பற்றி கருவி கொண்டிருப்பதன் காரணமாக உங்களுக்கு அதனுடைய யாருக்கு இறைவன் நாடியிருக்கின்றானோ நன்மையை அதை நீங்கள் வெறுக்கின்றீர்கள். நன்மையை இறைவனிடமிருந்து நீங்கள் விரும்பிக் கொண்டிருக்கின்றீர்கள், ஆனால் அதே நன்மை பிறருக்கு இறைவனிடமிருந்து கிடைத்துக் கொண்டிருக்கும் போது நீங்கள் வெறுக்கின்றீர்கள். அதாவது உங்களுக்கு நன்மையை நீங்கள் வெறுக்கின்றீர்கள் தவிர அவர்களுக்கு அல்ல. மனம் எல்லோருக்கும் ஒன்றுதான். இதற்குரிய இறைவனுடைய சாட்சியமும் எல்லோருக்கும் ஒன்றுதான். நீங்கள் சுகமான வாழ்க்கையை, சுதந்திரமான வாழ்க்கையை விரும்புங்கள். யாருக்கும் அடிமைப்பட்டு வாழக்கூடிய வாழ்க்கை எனக்கு வேண்டாம். உடல் உழைப்பை கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கை வேண்டாம். மனதின் தெளிவை கொண்டும் நம்பிக்கையை கொண்டும் வாழக்கூடிய வாழ்க்கை உன்புறத்திலிருந்து எனக்கு வேண்டும் என்று விரும்புங்கள். நம்பிக்கை உங்களுடைய வாழ்க்கையை அமைக்கின்றதா, அல்லது உங்களுடைய உடல் உழைப்பும் உங்களுடைய உயிர் போகக்கூடிய அளவுக்கு மாய்ந்து மாய்ந்து நீங்கள் பணத்தை தேடக்கூடிய அந்த சம்பாத்தியத்திற்கும் உங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றதா, அல்லது மனதிற்குள்ளே சுகம்தான் என்னை வாழ வைக்குமா? உங்களுடைய மனம் என்ன சொல்கிறது? இறைவனுடைய சாட்சியம் அங்கு நிலைத்திருக்கின்றது. மனம் அமைதியாக இருந்தால் நான் வாழ்வேனா, பணம் அதிகமாக கிடைத்துவிட்டால் நான் வாழ்வேனா? தெளிவாக தெரிந்த பிறகும் பணத்திற்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவத்தை மனதிற்கு கொடுக்கவில்லை. பணத்தை சம்பாதிப்பதற்கு நான் என்னென்ன கேடுகளை மனதில் கொண்டிருக்கின்றனோ அதில் அழகான நன்மை ஈட்டக்கூடிய, மனதிற்கு சம்பாதிக்கக்கூடிய இறைவனுடைய வாக்கு நிறைவேற வேண்டும் என்ற அந்த நம்பிக்கையின் மீது நான் அமைய வேண்டும் என்ற அந்த பிரயத்தனத்தை ஏன் மேற்கொள்வதில்லை? நம்முடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு நாசமாகி கொண்டிருக்கின்றது மனிதனுடைய வழிகளின் பக்கம் நாம் செல்வதன் காரணமாக. பணம் என்பது மனிதனுடைய வழி, குணம் என்பது இறைவனுடைய பொருத்தம். மனதின் சாட்சியம் புரிகிறது இல்லையா? எது முக்கியம்? இறைவன் அடையிறதுக்கு உங்களுடைய குணமா உங்களுடைய பணமா? ஆனா இங்கே நான் மதிக்கிறது யார்கிட்ட பணம் இருக்குதோ அவங்களை மதிப்பேன், யாருக்கு பணம் இல்லையோ அவங்களை இதுவாக நினைப்பேன். எப்படியா மனதில் அமைத்திருக்கின்றான்? தெளிவாக தெரியும், பணத்தை சம்பாதிக்கணும்னு சொன்னா குணத்தை விட்டாகணும். குணம்தான் வேணும்னு சொன்னா கண்டிப்பாக இறைவன் என்ன அளவிடுகின்றானோ அது திருப்தியாக வாழ வேண்டும். இறைவன் அடைந்ததை விட அதிகமாக நான் கொள்ள வேண்டும் என்று இருக்கும் பொழுது குணத்தை நிச்சயமாக நீங்கள் கைவிட வேண்டும். யாரொருவருக்கும் அவருடைய தேவைகளை இறைவன் குறைத்துவிட மாட்டான். அதாவது காற்று, தண்ணீர், உணவு இவற்றுக்கு தன் மீது பொறுப்பேற்றுக் கொண்டவன். ஆனால் நான் தான் மாற்றிக்கொண்டேன், பணம் இல்லாமல் வாழ முடியாது. இப்பொழுது எல்லோரும் சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றோம், மூன்று வேளை குறைவில்லை, நாளைக்கு கிடைக்காது என்ற அந்த நம்பிக்கை. இன்னைக்கே சேர்த்து வைக்கணும், எனக்கு மட்டுமில்லை ஏழு ஏழு ஜென்மங்களுக்கும் சேர்த்து வைக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னா மற்ற ஜென்மங்கள்லாம் பட்டினி கிடக்கும், நான் உட்பட. உட்கார்ந்து சாப்பிட்றதுக்கு ஏழு ஏழு ஜென்மங்கள் புரியாத நான் இன்னைக்கு சம்பாதிச்சு வைக்கணும். ஆக உட்கார்ந்து சாப்பிடணுங்கிறதுன உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டுக்கூடிய ஒரு வாக்கு? உழைச்சி சாப்பிடணுமா? எது வேணும் யோசிக்கார? இனிமேதான் நம்முடைய வாழ்க்கையை என்னன்னு யோசிக்க ஆரம்பிக்கணும். உட்கார்ந்து சாப்பிடணுமா உழைச்சி சாப்பிடணுமான்னு கேட்டா ஊர் மக்களை திருப்திப்படுத்துறதுக்காக இவங்கெல்லாம் எனக்கு கணித உழைக்கணும்னு சொல்லுவேன். ஆடு மாடுகள்லாம் உடைக்குமே தவிர மனுஷன் உட்கார்ந்து சாப்பிட்றதுக்காக படைக்கப்பட்டவன் விரும்புங்க. அக்கிரமமாகவும் அநியாயமாகவும் உங்களுடைய மனசு எது சுகமோ அதுக்கு விரோதமாக பேசாதீங்க. நான் ஆடா மாடான்னு கேட்கணும் உடைக்கணும் சொல்லும் பொழுது எதற்காக உடைக்கணும், விளையுது, பூமி விளையுது, வானங்கள்லேருந்து நீர் பூமிக்கு உயிர் கொடுக்குது, சோலைவனங்களும் தொப்புகளும் அவனுடைய அருளை கொண்டு உருவாகின்றன. ஒரு மரத்தில் 4000 5000 காய்கள் இருக்குது, மாங்காய் மாம்பழங்கள். இது ஒருத்தருக்கா அல்லது 5000 பேருக்கான்னு கேட்டார் உங்களுடைய பதில் நிச்சயமாக ஒருவருக்குரியது அல்ல. இறைவனுடைய வாக்கு அந்த மரத்தை நெருங்காதீர்கள். மரம் என்பது அனைவருக்கும் பொதுவானது. அந்த மரத்தை என்னுடைய இது கூற வேண்டாம். நீங்கள் ஒருத்தரே 5000 காய் சாப்பிட்டா என்ன ஆகுமோ அந்த வேதனை அனுபவிப்பீங்க. மற்றவர்களுக்கு கொடுங்கள். உணவை நீங்கள் ஒருபோதும் விலை பேசக்கூடாது. விலை பேசலாமா விலை பேசக்கூடாதா உங்களுடைய உள்ளம் என்ன பதில் சொல்கிறது? 4000 காய்கள் 5000 6000 பழங்கள் இருக்கிறது. ஒரு பெரிய மாமரத்தில் முடிந்து இருக்கக்கூடிய ஒரு மாமரத்தில் அது உங்கள் ஒருத்தருக்கா பெரிய தோப்பை மாமரத்தை வச்சிருக்கீங்க, லட்சக்கணக்கான பழங்கள், அவையாவும் நீங்கள் உங்களுடைய கைகளை கொண்டு தயாரித்தீர்களா? படுக்க செய்தீர்களா? காய் காக்க செய்தீர்களா? தூக்கல் உடைக்க செய்தீர்களா? ஏதாவது ஒரு பங்கு உங்களுக்கு இருக்கிறதா? என்னுடைய தோட்டம், நான் அதை விற்கப் போகின்றேன் என்று கூறுகின்றீர்களே, உணவுக்கு விலை பேசலாமா? உயிருக்கு விலை உண்டா? உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். உங்கள் உயிருக்கு என்ன விலை சொல்லுங்கள். ஆளையே கூட்டு போய் வச்சுட்டவன் நீங்கள் சொல்லுவீங்க, நான் சம்பாதிச்சது அவ்வளோ தந்துடுறேன், ஆளை விட்டு சொல்வீங்க, ஆள் கடத்தல். அப்போ உயிருக்கு மதிப்பு தெரியுது. பணத்துக்கு மதிப்பு கொடுத்து வாழ்ந்துட்டு இருக்கும்போது அந்த பணத்துக்கு ஒரு உங்களை தூக்கிட்டு போய் வச்சுட்டா அந்த பணம் முக்கியம், உயிர் முக்கியம் சொல்லுவீங்க. உயிருக்கு விலை பேச முடியாது. என்னை இருக்கிறது தரணும், எல்லாத்தையும் தந்துடுறேன், ஆளை விட்டு சொல்வீங்க, அவ்வளோ. அப்போ உயிருக்கு விலை பேச முடியாது. உணவு என்பது உயிருக்கு உயிர் கொடுக்கக்கூடியதா இல்லையா? அந்த உயிருக்கு உயிர் கொடுக்கக்கூடிய உணவுக்கு விலை பேசுகிறீர்களா? யார் உயிருக்கு உயிருக்குரிய வினைக்கு உணவுக்கு விலை பேசுகின்றார்களோ தரித்திரம் அவர்கள் மீது விதிக்கப்பட்டுவிட்டது. என்றென்றைக்கும் அவர்கள் ஒன்று பணத்தினுடைய தரித்திரத்தில் வாழ்வார்கள், அப்படி இருந்தால் குணம் கெட்டு அதைவிட மோசமான தரித்திரத்தில் வாழ்வார்கள். அந்த குணம் கெடும்பொழுது அடுத்தவர்களுக்கு இருக்கக்கூடிய நன்மையை எனக்கு கொடுக்க முடியாது, இது போதும் என்னுடைய சாப கேட்டுக்கு. இறைவன் அங்கு நன்மையை கொடுத்துக் கொண்டிருக்க அது எனக்கு பிடிக்காது. நல்ல உணவை நீங்கள் உட்கொள்வீர்களானால் தூய்மையான மனதை இறைவன் அறிவிப்பான். நல்ல உணவை நீங்கள் உட்கொள்ள வேண்டும். தூய்மையான அறிவுக்காக, தூய்மையான தெளிவுக்காக வேண்டி இறைவன் கொடுக்கக்கூடிய எந்த ஒன்றையும் நாம் நிராகரிக்கக்கூடாது. அது எனக்கு இருந்தாலும் அங்கு இருந்தாலும் யார் இருந்தாலும் சரி, எல்லா புகழும் இறைவனுக்கு என்ற அந்த ஒரு எண்ணத்தை நான் இறைவனை புகழ வேண்டும். எப்படி கொடுக்கலாம் என்று இருக்கும் பொழுது எனக்கு இறைவனை விரோதியாகிவிட்டான். இனி அந்த விரோதம் எனக்கு பாதகங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கும். என்னுடைய இறைவனுக்கு பொருத்தமாக நான் வாழ வேண்டும். உணவுக்கு விலை பேசாதீர்கள். அப்படியானால் உங்களுடைய உணவு உங்களுக்கு அதிகரிக்கப்படும், அளவீடு அதிகரிக்கப்படும். நியாயத்தின் அடிப்படையில் உங்களுடைய உணவிலிருந்து மற்றவர்களுக்கு நீங்கள் விலை பேசாமல் கொடுங்கள். நீங்கள் விலை கொடுத்து வாங்குகின்றீர்கள். உங்களுடைய உணவை தூய்மைப்படுத்த வேண்டி நீங்கள் அந்த உணவை யாருக்கு தேவைகளாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு கொடுங்கள். உங்களுடைய உறவுகளில் நிறைய பேர் இருக்கின்றார்கள் உணவுக்காக வேண்டி, அவர்களுக்கு நல்ல உணவுப் பொருள்கள் கொடுங்கள். அந்த உணவுப் பொருள்கள் அவர்கள் விரும்பி ஏற்றுக்கொள்வார்கள். எப்பொழுது நீங்கள் உணவுக்கு விலை பேசுபவர்கள் இல்லை. உலகம் பூராவும் உணவுக்கு விலை பேசும் பொழுது உங்களுடைய உணவு தூய்மையாக்கப்பட வேண்டி அவர்கள் எதனை கொண்டு நீங்கள் வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு உணவு அளிக்கப்படும் என்று கூறுகின்றார்கள். அந்த பணத்தை கொடுத்து நீங்கள் உணவை வாங்குகின்றீர்கள். இப்பொழுது நீங்கள் இறைவனுடைய கற்று நிறைவேற்றுகின்ற இந்த உணவை தேவைப்படுபவர்களுக்கு நீங்கள் அளிக்கின்றீர்கள். உங்களுடைய உறவுகளில் ஒன்றை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள், அவர்களுக்கு உணவை நீங்கள் அளித்து வாருங்கள். உங்களுடைய உணவு தூய்மையாக்கப்படும். அந்த உணவின் தூய்மையில் உங்களுடைய உணர்வுகள் புதுப்பிக்கப்படும். அன்னதானத்திற்கு நிகராக எந்த தானமும் கிடையாது. உயிர், மனித உயிர் முக்கியம். மனித உயிருக்கு உயிர்விக்கக்கூடிய உணவு அதைவிட முக்கியம். உலகம் அந்த உணவுக்கு விலை பேசுகிறது, உங்களை அடிமையாக்குவதற்காக. இந்த நிலை மாற வேண்டும். நான் உங்களுக்கு விளைச்சல்களை அதிகமாக்குவேன், விலைவாசியை குறைப்பேன். அந்த விலைவாசி எந்த அளவுக்கு என்றால் விலைக்கு தேவையில்லாத அளவுக்கு ரோடுகளில் அது இடையும், உங்களுக்கு வேண்டியது இருக்கிறது. இதனை நான் உங்களுக்கு பல முறை ஒவ்வொரு ஆண்டிலும் நிறைவேற்றி காட்டிக் கொண்டிருக்கின்றேன். அதிகமாக மகசூல்களில் விலைவாசி குறைந்துவிடும், அதை குறைத்து விட்டால் விலைவாசி ஏறிவிடும். நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள், ஏன் என்னிடம் உணவை இன்னும் அதிகரித்துக் கொடுகிறவனே என்று கேட்கவில்லை, எதற்காக எனக்கு பணத்தை அதிகரித்துக் கொள்ள என்று கேட்டீர்கள். நீங்கள் உணவை வாங்குவதற்காக, உங்களுடைய பணம் உணவை கொண்டு வராது என்பது தெரிந்திருந்தும் கூட மகசூல்கள் இல்லை என்று கூறுகின்றார்கள். விலைவாசி உயர்ந்து விட்டது, கிடைக்கவில்லை, அது இன்னமும் குறைத்து அந்த ஒரு காய்கறியோ அல்லது உணவோ இல்லாமல் ஆக்கிடலாம் தானே, முடியுமா முடியாதா? நெருக்கடியை உண்டாக்கி காட்டிய பிறகும் இது இல்லாமல் கூட ஆகிவிடும், பணத்தை வைத்துக் கொண்டு ஒண்ணும் முடியாது. ஊர் விட்டு ஊர் செல்லக்கூடிய மக்களை, அகதிகளாக செல்லக்கூடிய மக்களை பார்க்கவில்லையா? பஞ்சம், தண்ணீர் கிடையாது, உணவு கிடையாது என்று அவ்வளவையும் விட்டுவிட்டு அகதிகளாக எங்கு உணவு கிடைக்கின்றதோ அங்கு போய் தஞ்சம் எடுக்கிற மக்களை பார்க்கவில்லையா? இப்பொழுதும் பணம் தான் முக்கியமா? நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய உறவுகளில் கேடுங்கள், யாருக்கு உணவு தேவை என்பதை அவர்களுக்கு நீங்கள் கொடுத்து வாருங்கள். உங்களுடைய உணவு தூய்மையாக்கப்பட்டு உங்களுடைய குடும்பம் அந்த உணவை சாப்பிடும் பொழுது அவ்வளவு குளிர்ச்சியாக இருக்கும், கண்கள் குளிர்ச்சியாக நீங்கள் வாழ்வீர்கள். காசு பணம் கூடாது, அது தர்மம் இல்லை, தரித்திரம். பணம் கொடுப்பதை போன்ற ஒரு தரித்திரம் கிடையாது. உணவை கொடுங்க, மனதார கொடுங்கள். ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் தேவைப்படுபவர்கள் நிலை இருக்கின்றனர், உறவுகளிலேயே அவர்களும் கொடுங்கள். உங்களை தேடி வருவதற்கும் கொடுங்கள், இதன் காரணமாக வறுமை வந்துவிடும் என்று சைத்தான் பயமுறுத்துவான். இல்லை, மாபெரும் இறைவனுடைய ஆற்றல் உங்களுக்கு இருக்கிறது என்று இறைவனுடைய வாக்கு அங்கு இருக்கின்றது, அவனுடைய வாக்கு உண்மையாகும். உணவுக்கு விலை பேசக்கூடாது என்ற அந்த எண்ணம் இருக்க வேண்டும். நாளைக்கு உங்களுக்கு உணவுக்கு விலை பேசக்கூடிய எந்த விதமான ஸ்டோர்ஸும் இருக்காது. ஒவ்வொரும் ஒவ்வொன்றும் அழகான விளைச்சல்களாக, பசுமை மாறாத விளைச்சல்களாக, அதன் உயிர்த்தன்மை குன்றாத விளைச்சல்களாக உங்களுக்காக உருவாகும். இறைவனுடைய அந்த மாபெரும் ஆற்றல் யாருக்கும் ஒவ்வொருவருக்கும் தடுக்கப்பட்டதாக இல்லை, ஒவ்வொருவருக்கும் அவரிதமாக இருக்கின்றது. உங்களுடைய குணம்தான் தடுத்துக் கொண்டிருக்கின்றது. இறைவனுடைய அருள் இந்த பூமியின் மீது இறங்குவதற்கு தடையாக இருக்கின்றது. உணவை எந்த அளவுக்கு நான் தூய்மையாக்கிக் கொள்கின்றேனோ அந்த அளவுக்கு என்னுடைய மனதின் தெளிவும் உணர்வும் இருக்கிறது, எது சரி எது தவறு என்பதை அறியக்கூடியது தெளிவாக. இன்னும் அந்த உணவின் தூய்மை அதிகமாகும் பொழுது எது தவறு என்றிருக்கின்றதோ அதை வெறுக்க ஆரம்பிப்பீர்கள், எது சரி என்றிருக்கிறதோ அதை அதிகமாக வெறுப்ப ஆரம்பிப்பீர்கள். தீமைகள் உங்களை விட்டு நீங்கி நன்மைகள் பெருக ஆரம்பிக்கும். மனதில் இறைவனுடைய அருள் இறங்க வேண்டும். உங்களுடைய உணவை நீங்கள் விற்கக்கூடாது, ஆனாலும் அதுதான் வாழ்க்கை என்று ஆகிவிட்டது. சைத்தான்களுடைய வழிமுறை உணவுக்கு விலை பேசி உணவை விலை கொடுப்பது சைத்தான்களுடைய வழிமுறை. இறைவனுடைய அருளோ உங்களுக்கு தடுக்கப்பட்டதாக இல்லை. உங்களை படைத்தவன் உங்களை வாழ்விக்கவும் பொறுப்பேற்றுக் கொண்டவனாக இருக்க வேண்டும். அவன் அந்த பொறுப்பிலிருந்து விலகவில்லை. உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உணவு உங்களுக்கு தடுக்கப்படுகின்றது, பின்னர் அது மற்ற நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் செய்யப்படுகிறது. உங்களுக்கு இரண்டாம் தர மூன்றாம் தர உணவு அளிக்கப்படுகின்றது. முதல் தர உணவு உங்கள் நாட்டில் உங்களுக்கு கிடையாது, மற்றவர்களுக்கு. இதனை நீங்கள் ஏன் அனுமதித்தீர்கள்? இதற்காக கொடி தூக்கச் செல்லவில்லை, போராட்டங்களை செல்லவில்லை, ரோடுகளில் அலைந்து அந்த போராட்டங்கள் மேற்கொள்ளக்கூடாது. இறைவனோடு இணைந்து விடுங்கள். இறைவனுக்கு நிகராக உங்களுக்கு உதவி புரிவன் எவனும் இல்லை, அந்த எண்ணம் இருக்க வேண்டும். ஒவ்வொரு மூச்சிலும் இறைவன் ஒருவனை தவிர இல்லை அல்லாஹ் என்பதுடைய பொருள், உன்னை தவிர கும்பிடுவதற்கு வழி இல்லை என்பதுடைய பொருள் அல்லாஹ். ஒவ்வொன்றும் நீங்கள் இறைவனை கும்பிட வேண்டும், கும்பிடுவதற்கு உன்னை தவிர கதி கிடையாது என்பதனுடைய பொருள் அல்லாஹ். அல்லாஹ் என்பதை பொருள் உன்னை தவிர எங்களுக்கு கதி கிடையாது. அந்த உன்னை தவிர என்பது நீங்கள் உங்களை உள்ளத்தில் பேசுகின்றீர்கள், யார் உங்களுக்கு ஒரு செய்தி அறிவிக்கின்றாலும் அவரிடம் பேசுகின்றீர்கள், உன்னை தவிர எனக்கு கதி கிடையாது என்று. அப்படியானால் நீங்கள் இந்த உலகத்தில் போராட்டம் நடத்துவதோ, தெரு போராட்டங்கள் நடத்துவதோ, நாய்களை போன்று அடைவதோ ரோடுகளில் கூடாது. உங்களுடைய வீடுகளில் நீங்கள் உங்களுடைய அழகான வாழ்க்கையை வாழ்ந்து வாருங்கள், அங்கு உங்களுக்கு உணவு தேடி வரும். அப்படிப்பட்ட ஒரு அரசாங்கத்தை நான் அமைப்பேன். உணவு மிதமின்றி ஆகிவிட்டது, பயணிக்க வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுடைய வாசற்படிகளில் கொட்டி கிடக்கும் அவ்வளவும். அதில் கொழுப்பு 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 தரு, அது கெட்டு போகாது. உங்களுக்காக வேண்டி சீதோஷ்ண நிலையும் மாறும். எந்த சீதோஷ்ண நிலை அதை வளர்த்ததோ அந்த சீதோஷ்ண நிலை அதனை வளர்த்த அந்த நிலையை பாதுகாக்க முடியும் என்பதை அறியுங்கள். இறைவனுக்கு முடியுமா முடியாதா? ஃப்ரிட்ஜ் வேணுமா அதை வைக்கிறதுக்கு? இன்னைக்கு நான் வச்சிட்டு இருக்கேன், அதுக்குள்ள வைக்கும் போது என் இறைவனை என்னை மன்னித்து விடு. வெளிப்புற சூழ்நிலையில் இதை விட அழகாக உன்னால் வைத்திருக்க முடியும். மலைப்பிரதேசங்களுக்குரிய அந்த உணவுகள் கெட்டு போகாது. பூமிக்கு வந்தால், நிலப்பரப்புக்கு வந்துவிட்டால் கெட்டு போகும் வெப்பம். இங்கேயும் அந்த வெப்பத்தை நீக்கி அதனை பாதுகாக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு வெப்பம் தேவை என்றால் உங்களுடைய உணவை பாதுகாக்கக்கூடிய வெப்பத்தை அமைக்க மாட்டான். கடும் குளிரில் நீங்கள் இறந்து விடுவீர்கள், கடுமையான வெப்பத்திலும் நீங்கள் காய்ந்து சுருண்டு விடுவீர்கள் என்று இருக்கும் பொழுது உங்களை பாதுகாப்பவன் உங்களுடைய உணவுக்கு பாதுகாப்பதற்கு தன்புறத்தை எடுத்துக் கொள்ள மாட்டானா? அதற்கான சூழ்நிலை அமைப்பதற்காக வேண்டி உங்களுடைய அறிவை நீங்கள் வச்சு கொடுப்பது காரணமாக இறைவனுடைய அந்த அருள் கிளப்பில் கிடைக்கிறது. என் இறைவனே, உன்னை தவிர கதியில்லை, அல்லாஹ் என்ற அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துங்கள். முஸ்லீம்கள் உபயோகப்படுத்தக்கூடிய அல்லாஹ் அல்ல, அவர்கள் அல்லாஹ் சாமியை கும்பிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். ஒரு கட்டளை வச்சுக்கிட்டு நீங்கள் உங்களை இருதயத்தில் வைத்திருக்கும் பொழுது நீங்கள் கும்பிடுவதை இறைவன் பார்க்கின்றான். கும்பிடுதல் என்பது மனம் சம்பந்தப்பட்டதா உடல் சம்பந்தப்பட்டதா? உன்னை தவிர கதியில்லை என்ற அந்த உணர்வு கும்பிடுதலா, அல்லது என் குழலை கொண்டு கைகால்களை நான் துவா கேட்பதும் கையெடுத்து கும்பிடுவதும் இதை பார்க்கின்றானா? உள்ளத்தை கவனிக்கின்றானா இறைவன்? இறைவன் உள்ளத்தை கவனிப்பான், உங்களுடைய நடிப்பை அவன் கவனிப்பதில்லை. நீங்கள் உங்களை ஏமாற்றிக் கொள்கின்றீர்கள். உங்களுடைய உடல் அவனுக்கு தேவையில்லை, அவனுக்கு தேவையான உள்ளம்தான். சாதாரணமா நமக்குள்ளேயே அவன் மனசு ஏற்பட்டுக்குன்னு தெரியலன்னு சொல்லுவோம். ரெண்டு பேரும் வாழ்ந்துட்டு இருக்காங்க, ஏதோ வாழ்ந்துட்டு இருக்காங்க, மனசு பொருத்தமாக வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லுவோம். வேற வழி இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லுவோம். இங்கே மனக்கசப்பு நீங்க நான் மட்டும்தான் வாழ்க்கையை தவிர, மனக்கசப்பு வச்சுக்கிட்டு எவ்வளவுதான் நீங்க அரண்மனைகளில் வாழ்ந்தாலும் சரி, அது பிணக்காட்டுக்கு சமமானது. எப்படி நீங்கள் தீர்மானிக்கின்றீர்கள் உங்களுடைய வாழ்க்கையை? பொருள் அடிப்படையிலாக, உருவத்தின் அடிப்படையிலாக வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை நிச்சயமாக அது மன வாழ்க்கை அல்ல. மனம் பொருத்தத்தோடு நீங்கள் வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை விரும்புங்கள். அங்கு இறைவன் உங்களுக்காக தன் புறமிருந்துள்ள ஆசீர்வாதங்களை அமைத்திருக்கின்றான். அதனை தெய்வ இல்லமாக நீங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும். தெய்வ உள்ளமாக முதலில் கருதுங்கள், பின்னர் அதனை நான் இல்லமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று விரும்புங்கள். அந்த விருப்பத்தில் உங்களுடைய இறைவனோடு நீங்கள் தொடர்பு கொண்டு விட்டீர்கள். பின்னர் அந்த விருப்பத்தில் வாழும் பொழுது இது உண்மைதான் என்பதை விளக்கக்கூடிய உங்கள் முன்பாக பல மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள், சீரும் சிறப்புமாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இறைவன் உண்மையாளர் என்பதற்கான சாட்சியங்கள். அதனை நீங்கள் பொறாமை கொள்ளும் பொழுது உங்களுக்கு நீங்கள் எதனை விரும்பினீர்களோ அதனை அடித்து விட்டீர்கள். அதற்கப்பாலும் எனக்கு ஒரு வாழ்க்கை வேண்டும் என்ற இறைவனுடைய சதா இறைவனுடைய அந்த உணர்வுகள் ஒவ்வொரு மூச்சிலும் நச்சையாக இறங்கிக் கொண்டிருக்க நான் பலவற்றை நம்பி ஏற்றுக்கொள்கின்றேன், சிலவற்றை நான் புறக்கணித்து விடுகின்றேன், சிலவற்றை பற்றி நான் பராமுகமாக ஆகிவிடுகின்றேன். கவனக்குறைவின் காரணமாக இவ்வளவுக்கும் மீறி சில விஷயங்களை நான் உள்ளத்தில் இருப்பதை வேண்டும் என்று விரும்பும் பொழுது அதில் பலவற்றை நிராகரிக்கின்றேன் பொறாமை கொள்வதன் காரணமாக. இன்னும் அதில் சில பாக்கி இருக்கின்றன, அதில் நான் மற்றவர்களை குறித்து கவனிக்காத காரணமாக அந்த பொறாமை குணம் நீக்கப்பட்ட நிலையில் சில ஒட்டி கொண்டிருக்கின்றன. அது உங்களுக்கு நம்பிக்கையாக மாறுகிறது. அந்த நம்பிக்கைக்கு இறைவனுடைய உத்தரவாதம், நிச்சயமாக அதனுடைய பலன்களை அனுபவிப்பீர்கள். இப்பொழுது துன்பங்களோடு ஒரு சுகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். துன்பங்கள் நீங்கள் சம்பாதித்தது, இறைவனுடைய அருளை தொடாமல் அதை பாடாக்காமல் எந்த அளவுக்கு பாக்கி இருக்கின்றதோ அதில் உள்ள நம்பிக்கைக்கு ஒரு சுகமும் இருக்கின்றது. துன்பத்தோடு கூடிய இன்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். துன்பம் நீங்க வேண்டும். உங்களுடைய உருவங்களை நீக்குங்கள், உள்ளத்தின் பக்கம் திரும்புங்கள். உள்ளத்தில் உங்களுக்கும் உங்களுடைய இறைவனுக்கும் இடையே என்ன உறவு இருக்கின்றதோ அந்த உறவுக்கு அப்பால் எதுவும் இருக்கக்கூடாதாங்க. அப்படி இருந்தால் பொறாமை தீர்வு. எனக்கு வேண்டும், பிறருக்கும் வேண்டும், எனக்கும் வேண்டும், பிறருக்கும் வேண்டும் என்று சொல்லி பழக வேண்டும். பிறருக்கும் வேண்டும், எனக்கும் வேண்டும், அவையெல்லாம் அத்தாட்சிகள். நிச்சயமாக அவர்கள் சம்பாதிக்கவில்லை. எந்த ஒரு நன்மையும் அவரிடம் இருக்கும் பொழுது அவர்கள் சம்பாதிக்கவில்லை, அவர்களை வந்தடைந்தது அது. உங்களுடைய வியாபாரங்கள் நீங்கள் போகும்பொழுது இன்னைக்கு நான் இவ்வளவு சம்பாதிப்பேன்னு சொல்லிட்டு போக முடியாது, கூடவும் செய்யும் குறையவும் செய்யும். அப்படியானால் நீங்கள் சம்பாதிச்சீங்களா? அது உங்களை வந்தடைந்ததா? தெளிவு வேண்டும். நல்ல உணவு சாப்பிட தெளிவு கிடைக்கும். உணவு பிறருக்கு கொடுத்து சாப்பிடும் பொழுது தெளிவு, அந்த உணர்வு கிடைக்கும். இப்பொழுது இறைவனுடைய நெருக்கம் கிடைக்கும். அந்த உணவை எனக்கு மட்டும்தான் என்று சாப்பிடும் பொழுது நிச்சயமாக இல்லை. உணவுக்கு செலவு செய்வதை போன்று நீங்கள் எதற்கும் செலவு செய்யாதீர்கள். முக்கியத்துவம் கொடுங்கள். உணவை செலவு செய்யுங்கள். உணவுக்கு செலவு செய்யுங்கள் என்று கூறவில்லை, உணவை செலவு செய்யுங்கள். எந்த அளவுக்கும் நான் அதற்காக என்னுடைய சம்பாத்தியத்தில் கொடுக்க முடியும், நன்மைக்காகவே. அது நன்மையாகத்தான் முடியும், தீமையாக முடியாது. உணவு என்பது இறைவனுடைய படைப்பு, மனிதர்களுக்காக இறைவனுடைய படைப்பு, பசிக்காக இறைவனுடைய படைப்பு, தரித்திரம் நீங்குவதற்காக இறைவனுடைய படைப்பு. ஒருவருடைய தரித்திரத்தை நான் நீக்கும் பொழுது, நல்ல உணவை கொடுக்கும் பொழுது உங்களுக்கு கேள்வி வந்துடுமா? அப்படியே இறைவன் தீர்ப்பு செய்வான்? நிச்சயமாக இல்லை. ஆக என்னுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய ஒரு சுகத்திற்கு நான் பிறருக்கும் அதே சுகத்தை நான் தேடுகின்றேன், அவ்வளவுதான். அந்த சுகத்தை தேடும் பொழுது முன்ன பின்ன ஆகலாம், முதல்ல அவங்களுக்கு வரலாம், பிறகு உங்களுக்கு வரலாம். அவர்களுக்கு வரும் பொழுது நீங்கள் பொறாமையை கைவிடுங்கள். அப்படியானால் முற்கூட்டியே நீங்கள் உங்களை பற்றி தெளிவாக இருங்கள், பொறாமை வேண்டாம் இறைவனே என்று தெளிவாக இருங்கள். உங்களுடைய உணவு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? தரமானதாக இருக்க வேண்டும். முதல் தரம் என்னவென்றால், பூமியிலிருந்து விளையக்கூடிய அந்த உணவு முதல் தரம், தெளிவாக அறிய வேண்டும். ஊர் மக்களையும் உலக மக்களையும் பின்பற்றாதீர்கள். சத்தியத்தை உங்களை உள்ளத்தில் எது நன்மையாக இருக்கின்றதோ, உண்மையாக இருக்கின்றதோ, அதனை பின்பற்றுங்கள். பூமியிலிருந்து ஒரு செடி வளர்கிறது, அது பூமியின் சாரத்தை உறிஞ்சி வளர்கிறது. தண்ணீருடன் கலக்கும் பொழுது அதனுடைய சாரம் வெளிப்படுகின்றது. தண்ணீர் சேர்த்தால் சாரம் எடுக்க முடியும். அப்படி தண்ணீரிலிருந்து அந்த சாரம் வெளிப்படுகின்றது, அந்த சாரத்திலிருந்து ஒரு தாவரம் வளர்கிறது. இது க்ரூட் எனர்ஜி, முதல் சக்தி உறிஞ்சப்படுகின்றது. இதனை நீங்கள் உங்களுடைய உடல் அமைப்புக்காக தண்ணீர் குடிக்கிறோம். தண்ணீரானது நிலத்தினுடைய சக்தியை எடுத்துக்கொண்டு என்னுடைய உடல் அமைப்புக்கான ஒரு வளர்ச்சியை உயிரோட்டத்தை கொடுக்கக்கூடிய சக்தி அந்த முதல் தரமான சக்தி, க்ரூட் எனர்ஜி. இந்த எனர்ஜி இதை வந்து அனிமல்ஸ் சாப்பிடும். அனிமல்ஸ் சாப்பிடும் பொழுது ரெண்டாவது ஃபில்ட்ரேட் இன்னும் கொஞ்சம் பியூரிஃபை ஆகும், அந்த டைஜஷன். அது உங்களுக்கு மாமிசமாக, மீட் அண்ட் போன்ஸாக மாறும். மனிதன் அந்த மீட் அண்ட் போன்ஸ் சாப்பிடும் பொழுது இன்னும் ஃபர்தர் டைஜஷன் பியூரிஃபிகேஷன்ல அது உண்மையான முழுமையான மனசுக்கு ஊட்டமளிக்கூடிய சக்தியாக மாறும். மூன்று விதத்தில் உங்களுக்கு சக்திகள் உருவாக்கப்படுகின்றன, ஒன்றன் பின் ஒன்றாக. உங்களை கேட்கும் பொழுது, படைக்கப்பட்ட உயிரினங்களிலேயே மிக உயர்வான படைப்பு எது? இந்த கேள்விக்கு உங்களுடைய பதில் என்ன? எங்கேயும் போய் டெஸ்ட் பண்ணல, யாரும் சொல்லி படிச்சுட்டு பேசல. ஒவ்வொருத்தருடைய மனதிலும் இந்த நியாயம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. படைப்பினங்களிலேயே மிக உயர்வான படைப்பினம் மனித இனம். தாவர இனம், விலங்கினம், மனித இனம், ஒரு பொதுவாக நாம் பிரித்துக் கொண்டால் எது பெரிது, உயர்வானது எது? தாவர இனமா, விலங்கினமா, மனித இனமா? மனதின் தெளிவின் மீது இருக்க வேண்டும். எவன் சொல்லையும் கேட்கக்கூடாது. தெளிவான மனம் இறைவனோடு இணைந்திருக்கக்கூடிய இந்த மனதிற்கு எது சத்தியம்? அது மட்டும்தான். ஊர் உலகம் பூராவும் விலங்கினம் சொன்னாலும் சரி, மனதில் என்ன இருக்கின்றது அதை சொல்லி பழக வேண்டும், சத்தியத்தை பேச வேண்டும். மனித இனம் மிகவும் பெரிது. ஆக வாழ்வதற்கு தகுதியானது எது? மனித இனம். மற்றவை அனைத்தும் நமக்கு கீழானவை, உணவு உட்பட நமக்கு பயன்படக்கூடியவை. இதனை ஏற்க வேண்டும். நான் வெஜிடேரியன் சாப்பிடுறேன், சாப்பிடுங்க, தப்பு இல்லை. நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களை குறை சொல்லாதீங்க. அவங்களுடைய எனர்ஜி தேர்ட் ஃபில்ட்ரேட், பரிசுத்தமாக ஆக்கப்பட்ட அந்த ஒரு சக்தியானது. முதலாவது மண்ணிலிருந்து சக்தியை எடுத்து தாவரங்கள் வருகின்றன. பிறகு அந்த தாவரங்களை உட்கொள்ளக்கூடிய தாவர வகை பிராணிகள் அந்த சக்தியை மீண்டும் பிரித்து அதனுடைய மாமிசமாக இருக்கின்றது. பிறகு அதனை மனிதன் சாப்பிடும் பொழுது இன்னொரு டைப் ஆஃப் இன்னொரு ஃபர்தர் பியூரிஃபிகேஷன், தேர்ட் கிரேட் எனர்ஜி, ஃபைனல் எனர்ஜி, மனசுக்குரிய அந்த ஊட்டமாக அமைகிறது. தண்ணீர் உங்களுடைய குடல் ஸ்ட்ரக்சருக்கு எப்படி தாவரம் வளருதோ அதுக்கான ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் தண்ணீர். அது எனக்காக உடல் அமைப்பு படுத்திருக்கின்றது, அது அசையாது, அதுக்கு உயிரோட்டம் வேண்டும், அது இயக்கக்கூடிய ஒரு சக்தி வேண்டும். அந்த தாவரத்தை நீங்கள் சாப்பிடக்கூடிய அந்த ஒரு தாவரம் உங்களுக்கு மூளையையும் கொண்டு வருகின்றது, இயக்கக்கூடிய சக்தி. தண்ணீர் எனக்கு உடல் அமைப்பை கொடுக்கின்றது, அது தாவரமாகத்தான் இருக்கும், அசையாது. விலங்கினங்கள் அதை சாப்பிடுகின்றன, நாமும் தாவரங்களை சாப்பிடுகின்றோம், அது மூளையை உருவாக்குகின்றது, இயக்கங்கள் ஆரம்பிக்கின்றன. தாவர வகை பிராணிகள் அவற்றை உட்கொண்டு அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த மாபெரும் சக்தியானது மனமாக, மனதிற்கு ஓட்டமாக அமைகின்றது. அதனை நாம் சாப்பிடும் பொழுது என் மனம் அது மூளையின் மீது ஆச்சரியம் கொண்டதாக இருக்கின்றது. ஆக உயர்வான சக்தி. வாகனங்கள் ஓடுகின்றன, அதற்குரிய சக்தி வேறு, பெட்ரோல் சக்தி. உங்களுக்கு ஃப்ளைட்டில் நீங்கள் போறீங்க, அதற்குரிய சக்தி இன்னும் பியூரிஃபை சக்தி. ராக்கெட்டில் போனீங்க சொன்னால் இன்னும் பியூரிஃபை சக்தி. அப்படியானால் உயர்ந்த மனித இனத்திற்கு இந்த பூமியிலிருந்து தான் சக்தி என்றால், அதனை பிரித்திருக்கக்கூடிய அந்தந்த உயிரினங்களில் இருக்கக்கூடிய ஒன்று. இறுதியாக தாவர உணவு சாப்பிடக்கூடிய அந்த விலங்கினங்கள் தாவரத்தை உட்கொண்டு அதனுடைய அடுத்த சக்திக்கு மாறி இருக்கின்றது. அந்த மாமிசத்தை சாப்பிடும் பொழுது புதிய அடுத்த ஃபில்ட்ரேட் ஃபைனல் எனர்ஜி மனமாக மாறுகின்றது, மனதுக்கு ஊட்டம் கிடைக்கிறது. இதனை ஏற்றுக்கொள்வதும் விட்டுவிடுவதும் உங்களுடைய மனசாட்சியத்திற்கு நீங்கள் சாதகமாக இருக்கின்றீர்களா அல்லது ஊருலகத்துக்கு நீங்கள் சாதகமாக இருக்கின்றீர்கள் என்பது. ஊருலகம் எனக்கு முக்கியம் என்றால் மனசாட்சியத்தை விட வேண்டும். மனசாட்சியத்தை எப்படி விட்டோமோ நமக்கு தொடர்பாக. நீங்கள் ஆன்மீகத்தில் சிறந்து விளங்க வேண்டும் என்றால் அசைவம் சாப்பிடக்கூடாது. நான் கூறுகின்றேன், ஆன்மீகத்தில் சிறந்து விளங்க வேண்டும் என்றால் அசைவத்தை சாப்பிட்டால்தான் உண்டு. ஒருவர் ஒரு கருத்து சொல்லும் பொழுது சத்தியத்தை கொண்டு அடுத்த கருத்தை பேசுவதற்கு நியாயமான விளக்கங்களோடு இருந்தால் பேச வேண்டும், அப்படி என்றால் பேசக்கூடாது. இந்த ஒரு வகையை கொண்டு உங்களுடைய மனம் மூளையை அது தன்னுடைய அதிகாரத்தில் வைத்திருக்கும். உங்களிடம் கேட்கின்றேன், இப்பொழுது மூளை என்ன சொல்கிறதோ அதன்படி நீங்கள் இயங்க வேண்டுமா, மனம் என்ன சொல்கிறதோ அதற்கு மூளை கட்டுப்பட வேண்டுமா? மிருகங்கள் எல்லாம் என்னென்ன தேவையோ அடித்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கும், அவ்வளவுதான். மனம் என்ற ஒன்று மனிதனுக்கு மட்டும்தான், அது கூறும் இதனை செய்யலாம் இதனை செய்யக்கூடாது என்று. காரண காரியங்களும் தெளிவான மனநிலையோ, இந்த காரண காரியங்களும் தெளிவான மனநிலையும் வேண்டுமென்றால் இறைவனை நம்புங்கள், இறைவனுடைய வாக்குகளையும் நம்புங்கள். மனிதர்களுடைய பேச்சுக்களையும் கூக்குறதையும் ஒரு காலம் நம்பாதீர்கள், அவர்கள் அவர்களுக்கே விரோதிகள். தெளிவான மனம் வேண்டுமென்றால் பிறருக்கு உணவை கொடுங்கள், நல்ல உணவாக கொடுங்கள். இதுதான் குர்பானி என்பது. ஆக உயர்வான உணவு மாமிசம், அதை கொடுப்பது மிக பெரும் அன்னதானங்களில் மிக சிறந்தது. மாமிசத்தை மற்றவர்களுக்கு உயர்வான அந்த சக்தியை கொடுப்பது. இது மனிதர்கள் தங்களுடைய எண்ணத்திற்கும் தங்களுடைய உணர்வுக்கும் மீறி உலக மக்களோடு கலந்திருப்பதற்காக வேண்டி நான் ஒரு பேச்சை பேசுவேன் என்றால், அவர்களுக்கும் எனக்கும் இடையே நெருக்கம் வேண்டும், இறை உணர்வுக்கும் சத்தியத்திற்கும் எனக்கும் இடையே நெருக்கத்தை விட. ஜனரஞ்சகமான பேச்சாக இருக்கணுமே தவிர நான் தனித்து பேசினால் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று. இவ்விதமாக நீங்கள் செயல்படுவதிலிருந்து விலக வேண்டும். சொந்தத்தை நீங்கள் உபயோகப்படுத்தி பழகுங்கள். இதுவரையில் நாம் சொந்தத்தை உபயோகப்படுத்தவில்லை. உள்ளத்தில் எது சத்தியமாக இருக்கின்றதோ அதை உபயோகப்படுத்தாமல் ஊருலகம் என்ன சொல்கின்றதோ அதை நாம் பார்த்துக் கொண்டிருந்தோம். தெளிவாக தனித்தனியான மனிதர்களாக உங்களை படைத்திருக்கின்றான். ஒட்டுமொத்த கூட்டாக இருக்கக்கூடிய விலங்கினங்களைப் போன்று ஒரு மந்தையாக நம்மை படைக்கவில்லை. மனிதன் தனித்தவன். நாம் மந்தைகளா தனித்தன்மை உடையவர்களா? ஒவ்வொருவரும் இண்டிவிஜுவல்ஸ் தான். உங்களுடைய மனசு வந்து கேட்கணுமா இல்லையா? நான் ஒரு ஆட்டு மந்தையா இருக்கணுமா? என்னுடைய மனம் என்ன புரிகின்றதோ அதன்படித்தான் வாழ்வேன் என்ற அந்த எண்ணம் இருக்க வேண்டுமா? இறைவனை நம்புபவர்கள் அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தனித்தனி மனிதர்களாக ஆகிவிடுங்கள். யாரொருவரும் யாருக்கும் உதவி செய்ய மாட்டீர்கள். குடும்பமாக வாழ்ந்தாலும் சரி, அவர்களுக்குள் இந்த பணப்பிரச்சின் காரணமாக துண்டு துண்டா இருப்பார்கள், தனிப்படுத்தலமாக வாழ்வார்கள், தனித்தனியே முறையே வாழ்வார்கள். கூட்டாக சேர்ந்து ஒரு வியாபாரம் பண்ணா கூட அந்த வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டா மற்ற பேர்லேருந்து பணம் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே, அதுக்காகத்தான் கூட்டு. நல்ல வியாபாரமாக ஆகி அது பெரும் பணம் பிடிக்கக்கூடிய வரும்போது தான் மட்டும் எடுத்துக்கிட்டா என்னங்கன்னு ரெண்டு பேரும் சொல்லணும். நஷ்டத்தில் பங்கு எடுத்துக்கொள்வதற்காகவும் அடுத்தவற்றில் பங்கு எடுத்துக்கொள்வதற்காகவும், லாபம் வந்தால் தனக்கு மட்டுமே அதனை எப்படி அபகரித்துக் கொள்வது என்பதற்காக மட்டும்தான் இந்த கூட்டாளித்தனம் இருக்கிறது. ஒவ்வொருவரும் தனித்தனியே இருப்பவர்கள் என்பதற்கான ஒரு அடையாளத்தை கொள்கின்றேன். யாரொருவரும் யாருக்கும் உதவி செய்ய மாட்டார்கள். நான் உதவி செய்வேன் என்று கூறுவதும் சொற்ப காலத்திற்கு தான் திறக முடியாது. ஆனால் தனக்கு வாழ்க்கையை முழுமைக்கும் நான் உதவி செய்து கொள்வேன் என்று அவர்கள் எனக்கு வேண்டும் என்று எனக்கே வேண்டும் என்று அப்படி ஒவ்வொருவருக்கும் தனித்தனியை முறையே மனம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் ஒவ்வொரும் தனித்தனிய முறையே தான் வாழ்ந்தாக வேண்டுமே தவிர கூட்டாக வாழ முடியாது. ஒருவர் விட்டுக் கொடுத்து வாழலாம் கூட்டாக, நான் கொடுத்து வாழலாம் கூட்டாக, இறைவனுக்கு நிலை தருவான் என்று அந்த அடிப்படை சத்தியத்தின் அடிப்படையை கொண்டு உணவை நீங்கள் தானமாக கொடுக்க வேண்டும். உங்களுடைய தரித்திரம் நீங்குவதற்காக சைத்தான் பயமுறுத்துவான், உங்களுக்கே உணவில்லையே என்று. இந்த தரித்திரம் காரணமாகவே எனக்கு உணவில்லை, பிறருக்கு உணவு வேண்டாம், நான் மட்டும் சாப்பிட்டால் போதும் என்று. இன்னும் உங்கள் வீடுகளில் சமைக்கும் பொழுது அளவிட்டு சமைக்க வேண்டாம், உங்களுக்கே நீங்கள் கஞ்சத்தவம் செய்து கொண்டு சமைப்பீர்கள், இது போதும் என்று இல்லை, தாராளமாக சமையுங்கள். கண்டிப்பாக இதிலிருந்து பிறருக்கும் செல்லும், அதில் உங்களுக்கு நன்மை இருக்கின்றது. எனக்கு என்னை மீறி பிறருக்கும் எப்பொழுது அந்த உணவு செல்கின்றதோ அதில் தான் என்னுடைய வாழ்க்கை இருக்கிறதே தவிர எனக்கு மட்டும் நமக்கு உள்ள போதுமே, கொஞ்சம் ஜாஸ்தியா சமைச்சா மிச்சமாயிருமே. மிச்சமாகணும், மிச்சத்தை குப்பையில போடணும், யாருக்கு கொடுக்க முடியலன்னு சொன்னோம். இது கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னடா உணவத்தை குப்பையில கொடுக்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு. நிரப்பமாக இருக்கின்றது, இறைவன் கொடுத்ததை மனநிலையோடு சாப்பிடுகின்றேன். தண்ணி மேடேந்து வருது, நமக்கு ஒரு பாத்திரம் தான் தண்ணி, அவ்வளவு கடலுக்கும் சாக்கடைக்குள்ளையும் போகுது. அப்ப இறைவன் வந்து தப்பு பண்றான்னு அர்த்தமா? உணவு தானியங்கள் வந்து நீங்க வந்து எடுக்கும் பொழுது அந்த போர் அடிக்கும் பொழுது எவ்வளவு எடுப்பீங்களோ அதுல பாதிக்கு மேல மண்ணை கலந்துடும். இன்னும் நினைவே பண்றேன்னா உணவு நீங்களும் சாப்பிடும்போது நிறைய சமைங்க, ஒரு பங்கு ஜாஸ்தியாக சமைங்க, அதில் நிச்சயமானதை குப்பையில் தட்டுங்க, தப்பில்லை. ஆனால் இறைவன் வசதிகளை கொடுத்துருக்கும் பொழுது அந்த உணவு அதிகமாக நான் செஞ்சு குப்பையில் போட்டால் நஷ்டம் பார்க்குறவன், குறைவாக வச்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் இருந்தால் நல்லா இருந்திருக்குமேனு ஒரு எப்பம் வருதோ மனசு வருதோ தரத்தில் பிடிச்சி என்ன கேடு. வசதி கொடுத்துருக்கும் போது உணவை வாங்கி தாராளமாக சாப்பிட்டுட்டு மனநிறைவோட இறைவனுக்கு நன்றியோடு இருந்தால் தரவ மாட்டோம். அப்படி கொடுத்துருக்க கொஞ்சமா சமைச்சுக்கிட்டு அன்னைக்கு பார்த்து ருசியாக அமைஞ்சிடும் சாப்பாடு. இன்னும் கொஞ்சம் இருந்தால் நல்லா இருக்குமே நம்ம நினைக்கிறோமே தரிசனம் அங்கே ஆரம்பிக்கிறது. எந்த நேரத்தில் இன்னும் கொஞ்சம் இருந்தால் நல்லா இருக்குமேங்கிற அந்த எண்ணம் வர என் கேடே தரிசனம் இறைவன் மன்னிப்பாயாக விசாலமாக்கி கொடு. உங்களுடைய எண்ணம் பண்ணுறோம் எது சரி, குறைவாக வச்சுக்கிட்டு நிறைய கொடுத்துருக்கும் பொழுது இல்லையேன்னு தரித்திரம் சொல்றீங்களே, இது இல்லைன்னு செஞ்ச இது தரித்திரமா நல்ல விசாலமாக்கிட்டு மனநிறைவோடு இறைவனுக்கு நான் நன்றியோடு இருக்கிறதுக்காக வேண்டி நிறைவாக சாப்பிட்டு மிச்சம் என்று குப்பையில் தட்டுனேன், இது நல்லதா? இறைவன் கடலுக்குள் தண்ணீரை செலுத்திருக்கின்றான், ஒரு வெள்ளம் வந்து அவ்வளவு எனக்கு வேண்டிய ஒரு பாத்திரம் தான் வெள்ளக்காடு கடலுக்குள்ள போகுது. தானியங்களை போரடிக்கும் போது அந்த போர்ல வந்து அவ்வளவு மண்ணா போகுது, கொஞ்சம் தான் நீங்க இருக்கிறீங்க. அதே மாதிரி நீங்கள் செலவு செய்யறதும் நிறைய சமைச்சுக்குங்க, மன நிறைவுக்காக வேண்டி இவ்வளவு தேவைப்படுது. மிச்சத்தை மக்கள் கொடுங்க, அதை குப்பையில் போடுங்க. ஆனால் கொடுத்திருக்கும் போது இத்தினோடு எனக்கு போதும்னு சொல்லிட்டு ஆக்கிட்டு ஒன்னும் கொஞ்சம் இல்லைன்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக தரித்திரம் கிடைக்கும். இவையெல்லாம் நாம் ஒவ்வொரு நாளும் அனுபவித்துக் கொண்டிருக்கிற சில கஷ்டங்கள். இந்த உணவு தூய்மையான உணவு இல்லை, அந்த உணவு உங்களுக்கு நோய்களை கொண்டு வரும், மன நிறைவு கொடுக்காது, மன உணர்வு தட்டுப்படும், தெளிவு கிடைக்காது, குழப்பங்களில் வாழ்ந்து கொண்டிருப்போம், இறுதியில் என்னுடைய எண்ணங்கள் என்னுடைய தேவைகள் அனைத்தும் பாடாகும், அதன் காரணமாக என்னுடைய வாழ்க்கை இன்னும் மோசமாக, நோய்களும் உருவாக ஆரம்பிக்கும், வறுமையும் வரும், இதிலிருந்து நீங்கள் விலக வேண்டி என்று இறைவனுடைய உணர்வின் அடிப்படையில் நீங்கள் செயல்பட வேண்டும். எதனை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களோ செயல்படுத்துங்கள், எதனை ஏற்க மாட்டேன் என்று கூறுகின்றீர்களோ நிச்சயமாக உங்களுடைய உணர்வுக்கு விரோதமாகவே நீங்கள் செயல்படுகின்றீர்கள். எங்கள் இறைவனே எங்களுடைய இதயங்களை விசாலமாக்கிக் கொடு, எங்களுடைய இறைவனே எங்களுடைய உணவின் தேவைகளை எங்களுக்கு நிரப்பமாக்கிக் கொடு, நிறைவான அந்த உணவு எனக்கு உணர்வை அளிக்கும், அந்த உணர்வு தெளிவை கொடுக்கும், அந்த தெளிவு உன்னோடு எங்களை இணைத்து வைக்கும், அந்த இணைப்பில் சந்தேகம் இருக்காது, நாளைய வாழ்க்கை எங்களுக்காக அனுமதிக்கப்பட்ட அந்த வாழ்க்கையில் ஒருபோதும் குறைகள் இல்லாத வாழ்க்கையை வாழ்வதற்கு எங்களுக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் உதவி செய்வாயாக. இன்று முதலாக எங்களை தரிசனம் நீங்கட்டும். நிச்சயமாக இறைவன் இந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த குறையும் இல்லாமல் இன்று முதலாக வாழ தலைப்படுங்கள். நிச்சயமாக நம் இறைவன் நமக்கு துணை புரிய போதுமானவன்.